திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபூஜை என்று சொன்னாலே இரண்டு வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று பரார்த்திய பூஜை. இந்த பரார்த்த பூஜை என்பது திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற பூஜை, அது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இன்னொன்று ஆன்மார்த்த பூஜை, அது நம்முடைய ஆன்மாவை தினந்தோறும் சுத்தப்படுத்துவதற்காக தினசரி கடமை ஆன்மார்த்த பூஜை. நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய வழிபடும் மூர்த்தங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க, அந்த இறைவனை உள்ளே அகத்தில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது ஆத்மநாதரை, அந்த இறைவனை வழிபடும் மூர்த்தத்தை, வழிபடும் இறைவனை ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்து வெளியில் ஒரு மரகதலிங்கமோ ஸ்படிக லிங்கமோ அல்லது சனிகலிங்கமாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு லிங்கத்தில் அதனை ஆவாகனம் செய்து அதற்கு நாம் வந்து இந்த ஐந்து வகையான சுத்திகளை செய்து வழிபாடு செய்தல். வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறைவனை தன்னுடைய ஆன்மாவுக்குள் திரும்பவும் எடுத்து பொருத்திக் கொள்ளுதல், ஆன்மா தன்னுடைய ஆன்மாவில் வைத்துக் கொள்ளுதல், அது ஒடுக்குதல்னு பேர். இப்படி தினந்தோறும் நமக்கு சிவபூஜை உண்டு. விசேஷ தீட்சை பெற்றவர்கள் இந்த ஆன்மார்த்த பூஜையை தினசரி செய்வார்கள். இந்த ஆன்மார்த்த பூஜைக்கு வந்து இந்த அகபூஜைன்னு ஒன்று உண்டு, அதாவது புறபூஜை அகபூஜை, இல்லை அகபூஜைக்கு பேர் ஞான பூஜைன்னு உண்டு, ஞான பூஜைன்னு பேர். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்ற பூஜைக்கு பேர் அகபூஜை. புறபூஜையை விட அகபூஜை சிறந்தது. இந்த அகபூஜையை விட ஒரு பூஜை சிறந்தது. அன்பு சிவஞான சித்தியார்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார், அருண சிவாச்சாரியார். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவ்வைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படிங்கிற, எழில் ஞான பூஜைங்கிறார். இந்த அகபூஜையே ஞான பூஜைன்னு சொன்னால் அதை விட சிறந்த பூஜை எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய இறை இந்த நூல்களை, ஞான நூல்களை வந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தாலே அது ஒரு பூஜைங்கிறாங்க. இப்போ இந்த அகபூஜைக்கு ஒரு அருமையான பாடல் இல்லை, சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய பாடல். இப்போ சிவயோகி நிலை என்ன அப்படின்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்வார் சிவயோகி, அதுக்கு மேலே சிவயோகின்னு பேர். அது பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், உள்ளந்தான் பெருங்கோயில். இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோயில் வெளி உலகத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் பெரிய கோயில். சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு ஒரு உலகத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அவர் அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் பெரிய கோயில். அப்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினவுன்னா அது பெரிய கோயில். இப்போ இன்றைய திருமந்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில்ன்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்னா இதுதான் பெருசு. அது மூணு கோயில் இருக்குது, கற்கோயில், சொற்கோயில், மனக்கோயில்னு மூணு கோயில் இருக்குது. மனதிலே கோயில் கட்டினது மனக்கோயில், சொற்கோயில் தேவாரந்த வாசகம், கற்கோயில் நம்ம திருக்கோயில் செல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கற்கோயில். இப்படி மூணு கோயில் இருக்கு. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ சிவயோகி உட்காந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலாக இருக்கிறது, இந்த உடலையே சிவ கோயிலாக பார்க்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரு நல்ல சிந்தனையே, கோயில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவில் என்பது கற்ப கிரகத்தை மட்டுமே குறிக்கும், கருவறையை மட்டுமே குறிக்கும், இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த இடத்தைத்தான் அவர் உள்ளம் என்று சொல்லுகிறார். அப்ப ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உள்ளத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தலை கை கால் வயிறு இப்படி பல உறுப்புகள் இருப்பது போல, கோவில் அந்த இந்த கோவிலுக்கு வெளியே ஆலயம் இருக்குல்ல, ஆலயம் என்பது அந்த இந்த சொற்பொழிவு மண்டபம், வாகன மண்டபம், நந்தனவனம், திருக்குளம், பசுமடம், இது மாதிரி பல இடங்கள் சேர்ந்ததெல்லாம் ஆலயம். அப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இப்போ உங்களுக்கு கோவிலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆலயம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிவயோகிகள் இந்த உடம்பையே ஆலயமாக கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளை செய்து தினசரி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மார்த்த பூஜை, அகபூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோகிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் பிரான் சிவபெருமானை குறிக்கும், அதுதான் பிரான் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். வள்ளல் எதை கேட்டாலும் கொடுப்பார், வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாங்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் என்ன சொல்றாரு, வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டா, என்ன கேட்டாலும் கொடுப்பார் வள்ளல், அதை மறைக்காம சொல்றவர். அப்ப வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அதாவது எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு வாய் வழியாக வணங்க வேண்டும். வாய் வழியை எப்படி வணங்குறதுன்னா, வாய் வழியாக வாயை வாழ்த்து கண்டாய், திருமுறைகளை பாட வேண்டும். உள்ளத்தால் வணங்கினாலும் வாய் வாய் வந்து, அதாவது இந்த அப்பர் பெருமானுடைய திருவங்க மலை இருக்கிறது, அல்ல தலையை நீ வணங்காய், தலைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. கைகால் கூப்பி தொழில், கைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறாரு. மாதிரி ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து திருவங்க மாலைன்னு சொல்லி அது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக பாடியிருக்கார். அதனால் நம்ம வாய் வழியாக நம்ம இறைவனை வாயார நாம் பாடி பாடி மகிழ வேண்டும். இறைவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், யாராவது நம்மளை தமிழில் பாட மாட்டாங்களா அப்படின்னு. யாராவது தேவாரம் பாடினாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார், திருவாசகம் பாடினாலும் ஓடி வருவார், திருமுறைகளை பாடினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்துக்கலாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதில் தெல்ல தெளிவார்களுக்கு, தெல்ல தெளிவாருக்கு இப்போ தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெளிந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்போ தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் சிவலிங்கம் தான் இந்த சோல் இஸ் சிவலிங்கா அப்படிங்கிற இங்கிலீஷில் சொல்லலாம். அது அவருடைய சோல், சோல்னா ஜீவா அப்படின்னு சொல்லி சீவன், அது உள்ள அப்படியே இறைவன் உள்ளே இருக்கிறான். இதெல்லாம் நேற்று சீவனுக்குள் சிவமனம் பூத்தது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த காளா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட புலன்கள் இருந்து அது ஏன் கள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புலன்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. முதல் நிலை என்னன்னா, இந்த உயிர் இந்த ஆணவத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது அறியாமையினால் இறைவனை அறிய ஒட்டாமல் இந்த ஐந்து புலன்களும் தடுத்தன. ரெண்டாவது நிலை, அதே உயிர் சிவத்தை சார்ந்த பின்பு, அதன் பிறகு பக்குவப்பட்ட பிறகு இறைவனை காட்டுவதற்கு மிக பெரிய விளக்கு போல, விளக்கினுடைய ஒளியை போல இந்த உயிருக்கு உதவி செய்தன. அதுதான் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்போ தெளிந்த சிவஞானிகளுக்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. இந்த பாடல் வந்து ஒரு சிவயோகத்தில் இருக்கக்கூடிய சிவயோகி தன்னுடைய இறைவனை எப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்காக இந்த பாடல். ஆனால் இப்போ வழிபாடு செய்யணும், நம்ம எப்படி இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அதே நம்ம என்ன செய்யணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார் ஒரு பாடலில். புண்ணியம்னு சொன்னாவே சிவப்புண்ணியத்தை தான் குறிக்கும். இப்போ கடையில் போய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அர்ச்சனைக்கு, என்ன பழம் வாங்கிட்டு வருவோம், வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவோம். பழம் என்று சொன்னே வாழைப்பழம் தான் குறிக்கும். அதே மாதிரி பூன்னு சொன்னாவே தாமரை பூ தான் குறிக்கும். பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவேம்பாங்க. அதே மாதிரி புண்ணியம்னாவே சிவப்புண்ணியம் தான். அப்போ சிவப்புண்ணியம் என்று சொன்னால் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மாலை சாத்தலாம், மாலை சாத்தி வழிபாடலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், எதாவது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இந்த குரு பூஜை, இந்த குரு பூஜைங்கிறது இந்த 63 குரு பூஜை நடக்குது, 4 குரு பூஜை நடக்குது. இதெல்லாம் இந்த இறைவனை நமக்கு காட்டியவர்களை குருவாக கொண்டு அவர்களுக்கு பூஜை நடத்துவது குரு பூஜை. அப்போ சிவகுருவையே சிவமாக பாவித்து பூஜை செய்தல், அதுக்கு வந்து குரு பூஜைன்னு பேர். ஏன்னா நம்ம சிவபூஜை செய்வதற்கு, ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு விசேஷ தீட்சை கொடுத்து நமக்கு வழிகாட்டிய குருவை நாம் பூஜை செய்யணும். அதுவும் குரு பூஜை தான். அந்த பூஜை செய்கின்ற பொழுது சில அளவுகோல் உண்டு. சாதாரணமாக பார்த்தோம்னா வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் நார்மல். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிவத்தலங்களிலோ அல்லது மடங்களிலோ சைவ மடங்களிலோ நம்ம சிவ பூஜை செய்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த சிவ பூஜை செய்கிறதுனால ஒரு 100 மடங்கு நமக்கு சிறப்பு தரும். அதே போல் இந்த தவம் செய்தவர்கள், சிவத்தை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்த சிவயோகிகள், அவர்களுடைய திருமேனியை நாம் பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு அப்புறம் 1000 மடங்கு உயர்வு கிடைக்கும். அப்புறம் யோகிகள் இருப்பாங்க, யோக நிலைக்கு சென்றவர்கள், அங்க பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகிக்கு நாம் வந்து பசியார நம்ம உணவு வழங்கினோமானால் அது சாப்பிடணும். அவர் சாப்பிட்டாருன்னா 1000000 மடங்கு உயர்வுங்கிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பு சிவஞானி. சிவஞானி அவருக்கு வந்து ஒரு இல்லத்தில் ஒரு அவர் வந்து நம்ம அவர் சாப்பிட்டாருன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மதிப்பே இல்லைங்கிறார், விசேஷம் அதிகங்கிறார். இந்த 1000000 மடங்கை விட உயர்வு. அதனால் சிவஞானிக்கு அன்னம் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பெரும்பாலும் சிவஞானிகள் வந்து பெரும்பாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயர்வு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஒரு அடியாருக்கு அன்னமிட்டார். அந்த அடியார் யாருன்னா சிவஞானியாகவே சிவபெருமான் அங்கே வந்தார். அவருக்கு அங்கே அதுவும் அன்னைக்கு கூட என்ன அன்னைக்கு அன்னைக்கு தயிர் சாதம் தான் அவர் வச்சிருந்த. காரைக்கால் அம்மையார் வந்து தயிர் சாதம் தான் அன்னைக்கு இறைவனுக்கு அளித்தது. அவர் கிடைத்தது என்ன பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போயிட்டார். கைலாயத்துக்கு போய் திருவாலங்காட்டில் வந்து இறைவனோட மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், காரைக்கிழமையார் பாடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்கள். அதனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம அவருடைய திருவாமுது படைக்கணும். அப்படி திருவம்பது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பல கோடி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாரு, புண்ணிய மண்டலம் பூசை 100 இந்த ஒரு இந்த புண்ணிய மண்டலம்னு சொன்னால் திருக்கோயில்களிலேயோ ஒரு மடத்துலேயோ பூஜை செய்கிறது. பண்ணிய மேனியும் 10 100 அந்த தவம் செய்தவருடைய மேனி திருமேனியை பூஜை செய்தால் அதை விட அதிகம், 1000 மடங்கு உயர்வுங்கிறார். 10 100 1000. எண்ணிலைக்கு 5000 கோடி ஆகும். எண்ணிலைனா யோகிக்கு பல கோடி உயர்வு. ஆனால் 12 ஞானி ஊன் பார்க்கில் விசேடம், அப்போ ஞானிக்கு வந்து திரு ஞானிக்கு திருவமுது இட்டால் அது விசேடம், அவளுக்கு பிறவா பெருநிலை கூட கிடைக்கும். அப்படியே அந்த ஞானிகளுக்கு அன்னம் இடுவதை பற்றி நல்லா திருமூலர் பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த மாகேஸ்வர பூஜை, இன்றைக்கு அடியார் பூஜைன்னு சொல்கிறதும் அது தான், மாகேஸ்வர பூஜைன்னாலும் அது தான். இல்லை ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான பாடல், அரண் பூஜையை விட அடியார் பூஜை சிறந்தது அப்படின்னு. ஏன் அடியாறுகளுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம்னு பேர், 4286 பாடல் இருக்கு, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறு இருக்கு. அப்போ அடியார்களுடைய சிறப்பு என, இறைவன் எங்கே ஒடுங்குகின்றார் என்றால் தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்குகிறார். அப்போ சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் தொண்டருக்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும், அதனால்தான் அடியார் பூஜை சிறந்ததுங்கிறாங்க. அந்த அடியார் யார் அப்படின்னா, சிவனை இடைவிடாமல் அன்பு செய்து பூஜை செய்து வழிபடக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு பேர் வாக்கிங் டெம்பிள்ம்பாங்க, டிவோட்டிஸ் ஆர் வாக்கிங் டெம்பிள், நடமாடும் கோயில் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஒரு சாலையில் போயிட்டு இருக்கோம், சாலையில் நல்லா 12 மணி, நல்ல கோடை காலத்தில் நல்ல சூரியனுடைய வெப்பத்தில் நடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும், மணல், பொறுக்கு மணல்னு பேர், இந்த பொறுக்கு மணல் பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த சாலையில் நடக்கிறது வந்து நடந்துடலாம், ஆனால் அந்த பொறுக்கு மணலை நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தில் கூட நாம் நடந்து விடலாம், சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணல் இருக்குது பார்த்தீங்களா, பொறுக்கு மணல், அது வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். சூரியனுடைய வெப்பம் என்று சொல்லுவது இறைவன் என்று பொருள். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மணல் அடியார் என்று பொருள். அப்போ அந்த பொறுக்கு மணல் நடக்கவே முடியாது, கால் அந்த அளவுக்கு சுடும். அப்போ இறைவனை விட இறைவனுடைய அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு, அதான் பெரிய புராணம்னு பேர், தொண்டர்னு பேர், திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தான் அது பெரியவர் பெரிய நிலையில் பெரிய நிலையை அடைந்தவர்களுடைய புராணங்களை பேசுவதால் அது பெரிய புராணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடியாறுகளுக்கு அப்படின்னு சொல்லணுமா, அந்த ரெண்டு கோயில் சொல்கிறாரு, ஒன்று நடமாடும் கோயில், இன்னொன்று படமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில்னா சிவனடியார், படமாடும் கோயில்னா இந்த படத்தில் அல்லது மாடம் போல ஒரு அறையில் இருக்கக்கூடிய இறைவன், இல்லை படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொன்னாலும் சரி, படம் போல ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னாலும் சரி, அதனால தான் படமாட கோயில்னு சொன்னார். இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்க ஆகா. இப்போ படமாட கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாம் வந்து ஒரு அன்னம்பாலிப்பு செய்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு நைவேத்தியம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து நடமாடுகின்ற கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களை சென்று அடையாது. ஆனால் நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் அன்னம்பாலிப்பு செய்தால், நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், அது படமாட கோயில் பகவர்க்கதாமே. ஏன், நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய சிவ அந்த அடியாறுகளுடைய உள்ளத்தில் சிவபெருமான் இருப்பதனால் நாம் அடியாறுகளுக்கு செய்தால், அடியாறுகளுக்கு அன்னம்பாலித்தால் அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும். ஆனால் அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும், மாகேஸ்வர பூஜை என்று பெயர், அவர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபட வேண்டும். வழிபாடு செய்து அந்த பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து உள்ளே அவளுக்கு மனையில் மனைன்னு சொன்னால் அவளுடைய அம்மா உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்து தலை வாழை இலை போட்டு அதுக்கு உரிய நிலையிலே அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இல்லை இளையான்குடி நாயனார் புராணத்தில் இந்த வரலாறுலாம் வரும், எப்படி சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது வாழ்க்கை புராணம், பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் புராணம். அப்புறம் இந்த இப்படியெல்லாம் நம்ம பூஜை நடத்துகிறோமே அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் இல்லாத இடத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே என்று கேட்டால் அவர் இல்லாத இடத்தை காட்டினால் நாம் இருக்கின்ற இடத்தை காட்டி விடுவோம். அதுக்கு பேர் கண்காணின்னு பேர், சூப்பர்வைசர்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது தமிழில் கூட நீ கண்காணிப்பாளர் தான் போடுறாங்க, கண்காணிப்பாளர் அறை அப்படின்னு. இந்த கண்காணிங்கிற வார்த்தையே அந்த காலத்தில் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. இறைவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியாமல் நம்மால் எந்த காரியமும் செய்யவில்லை. சில பேர் நினைக்கிறாங்க கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்மளை யார் பார்த்துக்க போகிறா? நமக்கு எதுவுமே நம்மளை தவிர யாருக்கையும் இந்த ரகசியம் தெரியாதும்பாங்க. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். கண்காணி இல்லா இடமே இல்லை. அவன் காற்றிலும் இருக்கிறான், மழையிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், நம்முடைய உணர்விலும் இருக்கிறான், பேச்சிலும் இருக்கிறான், மூச்சிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம சைவத்தில் உண்டு. இது திருமூலர் சொன்ன வார்த்தை. இது அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலருடைய திருமந்திரத்தில் பதிவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி நினைக்கணும். அதாவது குளம் ஒன்று, தெய்வம் ஒன்று. அதான் தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டணத்தார். ஒரே தெய்வம்தான், ஒரே கடவுள் தான். வி ஃபாலோ ஒன்லி த மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரு கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் தான் நம்ம பல வடிவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டார். அப்புறம் அது என்ன சொல்றாரு, நாம் நல்லதையே நாம் நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இது நம்முடைய தாரக மந்திரம். நன்றே நினைமின் நமன் இல்லை. நமன் சொன்னால் இந்த கூற்றுவன் யமன் பேர், பொதுவாக கெடுதல் வராதுன்னு அர்த்தம். நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை. வேற என்ன சிவகைதானே நமக்கு, வேற கதி கிடையாது. ஆள நம்ம என்ன செய்யணும், பரந்த மனப்பான்மையோடு நன்மையே நினைத்து கொண்டிருந்தால் நின்று நிலை பெற்றால் நாம் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்றாரு. ஆனால் நாம் இறைவனை நினைந்து நாம் உய வேண்டும். இது நம்முடைய பாதை. அந்த அடுத்தது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. இது ஜீவசமாதி என்று சொன்னால் நிறையா உண்டு. இந்த ஒரு ஆண் இந்த ஆன்மா எப்பொழுது நிறைவுடும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆன்மா ஜோதியில் கலக்கணும். அப்போ ஜோதியில் கலந்துட்டால் அந்த ஆன்மா மறுபிறவே எடுக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒளியில் புகுந்தார், நாவுக்கரசு பெருமான் ஒளியில் புகுந்தார், அக்னிபுரீஷர் கோவிலில் உள்ள புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டார். மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்திலே ஜோதியில் கலந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை களத்தில் இருந்து வெள்ளை யானையில் அவர் வந்து தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றே போகும்பொழுது அந்த உபமன்ய முனிவருக்கு அங்கே ஜோதி வடிவம் தெரிந்தது. அப்போ அவரும் ஜோதி வழியாகத்தான் அவரும் சென்றார். அப்படி ஜோதி வழியாக செல்லுதல் ஒரு நிலை. சிவயோகிகள் தன் உடம்பை காற்றிலே கலக்கிறது ஒரு நிலை. காற்றிலே கரைஞ்சிடலாம், இப்போ சித்தர்கள்லாம் காற்றில் கரைகிறாங்க. இப்போ சிவயோகினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொல்கிறது. அதை இந்த ஜீவசமாதின்னா அந்த உயிரும் மனமும் சமநிலை அடையும். தண்ணியில் வந்து உப்பு கரைவது போல அந்த உயிருக்குள் இந்த மனம் கரைந்து சமமாகி இருக்கக்கூடிய ஒடுங்கு நிலை. அப்போ அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நல்ல அருமையான பாடம், ஆனால் நேரம் மட்டும் அதுக்கு பத்தாது. முதுகுத்தண்டுக்கு உள்ளே அங்கே தான் சூட்சுமம் இருக்கிறது. அந்த வாசியினுடைய ஒடுக்கத்தில் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி அதிலே இயக்கத்தை பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றி அதிலே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை. அங்கே உடல் அசைவு இருக்காது, மன ஓட்டம் இருக்காது. இறைவனோடு கலந்த நிலை மன ஒடுக்கம். அந்த அந்த உயிர் எப்படி இருக்கும்னா மௌனம் ஆயிடும். அதுதான் மௌன நிலைன்னு பேர். சீவபோதம் நீங்கி மௌன சமாதியில் கூடி அங்கே ஒடுங்குகின்ற நிலை, அங்கே அதுக்கு பேர் நின்மலமுத்தர்னு பேர். அந்த அவங்க வந்து மீண்டும் அவர்களுக்கு சீவபோதம் வராது. அப்போ அவர்களுடைய உடல் இருக்கும். அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மை இருக்காது, இப்படி வளையும். அதே மாதிரி பண்ணி நெட்டி முறியும். இந்த மாதிரி இந்த அந்த இந்த மாதிரி நெட்டி முறியும். அது அவங்க ஜீவசமாதி நிலையில் அவர்களுடைய உடல் வந்து எந்த விதமான நாற்றத்தையும் அடையாது. முதல்ல எறும்பே வராது. உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள சின்னதாக அந்த உயிர் ஓட்டம் வந்து இருக்கும். உள்ளர கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும், உள்ளர இருக்கும், இல்லை தெரியாது. அது ஜீவசமாதி நிலை, அப்போ சிவயோகி நிலை. அந்த நிலையில் பாருங்கள் அவங்க என்ன சிவ பார்க்க, இந்த சிவயோகி மெர்ஜஸ் இன் பிந்து சக்தி அண்ட் அட்டைன்ஸ் மெனி மிராக்குலஸ் பவர். நிறையா பவர் வச்சுருப்பாங்க. அவங்களால அற்புதங்கள் நேரத்தை காட்ட முடியும். அந்த இடம் அமைதியாக இருக்கும், ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால், அந்த உடலில் அந்த உடல் தான் போகும், ஆனால் உடம்புக்குள்ளேயே அது இருக்கும். தானர மோன சமாதியுள் தங்கியே, அப்போ மௌன நிலையில் உள்ளே ஒடுங்கி விடுவார்கள். அப்பொழுது இறைவனோடு அவர்கள் இரண்டர கலந்து தான் அவனாகும் நிலை, தான் அவனாகும் நிலை. அப்போ அந்த ஆன்மா சிவத்தன்மை அடையும். பரகாயம் சாராது, வேற ஒரு உடம்புக்குள்ள நுழையாதான். அப்போ அந்த இடத்துல ஊனமின் முத்தராய் மீளார் உணர்வுற்று மீண்டும் அவர்கள் சீவத்தன்மையை அடையாமல் அங்கேயே இருப்பார்கள். இதுக்கு பிறகு இந்த அந்த 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 இதுக்கு பிறகு ஜீவ முத்தர், அதாவது அந்த ஜீவசமாதின்னு பேர். சீவன் முத்தர் வேறு. சீவன் முத்தர் நிலைங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பகுதி. நான் சொன்னது வந்து சிவ யோகிகளினுடைய நிலை. சிவயோகிகள் நிலை என்பது அந்த இறைவனை யோகத்தால் உள்ளே அடைந்து அப்படியே இருப்பாங்க, பல நாட்கள் தங்கியிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பூரண குகை நெறி சமாதி எழுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் சில முறைகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாம் வந்து இறைவனோடு நாம் வந்து கலக்கக்கூடிய வழிகளை பல்வேறு கோணத்திலே திருமந்திரத்தில் காண முடியும். எனவே நாம் இறைவனுடைய திருவடியை நாம் சிந்திப்போம். நாளை திருமந்திரத்தில் 8 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.